புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உலக கவிதைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியின் தமிழ் உயராய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் சா வனிதா அவர்கள் கவிதை உயிர் உடல் உணர்வு குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
இனிய வணக்கம். என்னுடைய பேர் வந்து வனிதா, அதாவது முனைவர் சா வனிதா. நான் உதவி பேராசிரியராக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். தற்பொழுது 2016 மயிலாடுதுறை மாவட்டத்தில், அண்மையில் புதிதாக தோன்றி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பணியாற்றி கொண்டு வருகிறேன். தமிழ்துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறேன்.
இன்னைக்கு உலக கவிதை தினம். நாவல், சிறுகதை, உரைநடை அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல பல்வேறு வடிவங்கள் இருக்கு. அந்த வகையில கவிதை என்பது என்ன, அதனுடைய வரி வடிவம் எப்படிப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதாவது நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த இலக்கியத்தினுடைய வகைப்பாடுகளை வேற வேற மாதிரியான கோணங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய வடிவங்கள், அதனுடைய பொருள் அமைப்பு, அதை வந்து தொகுத்து இருக்கக்கூடிய அமைப்பு இப்படிலாம். அதாவது பக்தி சார்ந்த இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், பிரபந்தங்கள்னு சொல்றமே அப்படிப்பட்ட 96 வகையான பிரபந்தங்கள்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியங்கள், இப்படி நிறைய இலக்கியங்கள் வருகிறது. அதுல பார்த்தோம்னாக்கா அதனுடைய பாடுபொருள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கால அடிப்படையில சங்க இலக்கியம், சங்க மருவிய கால இலக்கியம் இப்படி வருது. இப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இதுல நாயக்கர் கால இலக்கியங்கள், மராட்டியர் கால இலக்கியங்கள் எல்லாமும் வருது. அப்ப அதுல இக்கால இலக்கியங்கள்னு ஒண்ணு நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த இக்கால இலக்கியங்கள்ங்கிறது தான் இப்பொழுது நம்மளுடைய வெகுஜன மக்கள் கிட்ட அதிகமாக புழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. அந்த இக்கால இலக்கியங்கள்ங்கிறதுலயும் பார்த்தோம்னாக்கா உரைநடைங்கிறது ஒரு மாதிரியான ஒரு ஃபார்மெட்ல இருந்திருக்கு. அந்த உரைநடைங்கிறது ரொம்ப கரடுமுரடான நிலையில இருந்திருக்கு. அத உவேசா மாதிரியானவர்கள், இந்த தமிழ் தாத்தா மாதிரியானவர்கள் எல்லாம் தான் வந்து அதையும் கூட எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி வந்து நம்மளுடைய மொழியில எழுத்துகளுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதோ, எழுத்து சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சோ, அதே மாதிரி நம்மளுடைய அந்த இலக்கிய வடிவங்கள்லயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. அதுல பார்த்தோம்னாக்கா இந்த இக்கால இலக்கியங்களை சிறுகதை, நாவல், நாடகங்கள், புது கவிதை, இந்த கவிதைகளுக்குள்ள வரும்போது அதுல நிறைய வரி வடிவங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த வரி வடிவம்னு சொல்லும் போது இத்தனை வரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு நிலையில இல்லாம சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில இக்கால இலக்கியங்கள் இருந்துகிட்டு வருது.
ரொம்ப சிறப்புங்கம்மா. பாரதியார் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வகையில கவிதை அதனுடைய இலக்கணம் எப்படிப்பட்டதுங்கம்மா, ஒரு கவிதை அப்படின்னா எப்படி இருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
கவிதைங்கிறது வந்து எப்படின்னா ஒரு குழந்தை கையில கிடைக்கக்கூடிய ஒரு களிமண் மாதிரி தான். அந்த குழந்தை என்ன மாதிரி அதை இலகுத்தன்மையோட செய்ய நினைக்குதோ அந்த மாதிரி இலகி கொடுக்கக்கூடியது தான் இந்த கவிதை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய பாடு பொருள் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ரெகுலேஷனுக்குள்ள இப்போதைக்கு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா சமூக மாற்றங்கள் ஏற்படுற இந்த சூழல்ல கவிதைங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஒருத்தவங்களுக்குள்ளயும் அது வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துது. கவிதை வந்து இப்படி எதுகை, மோனை, முரண், இயைபு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்னன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு எளிய நடையில அடுத்தவங்க கிட்ட போய் சென்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில கவிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கற்பனா சக்திகளுக்கு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஊர்தி மாதிரி தான் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சைக்காலஜில உளவியலாளர்கள் வந்து சொல்லும் பொழுது மனசுங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருன்றா சொல்றாங்க. ஒருத்தவங்க மூளையில மண்டையில இருக்குங்கிறாங்க, ஒருத்தவங்க இதயத்துல இருக்குங்கிறாங்க, ஒருத்தவங்க தொடையில இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரிதான் நம்மளுடைய கவிதைங்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாடு அவங்கவுங்களுடைய கவித்துவத்தை சார்ந்து இருக்குது. ஆனா நம்ம படிக்கிற காலங்கள்லாம் நமக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கவிதை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா கவிதைக்குள்ளேயே கவிதையுடைய இலக்கணம் இருக்கு. கவிதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல முதல் எழுத்து காவையும் மூன்றாவது எழுத்து தையையும் சேர்த்தாக்க கதைன்னு வரும். ஒரு கதைய முதல் எழுத்து காவையும் இரண்டாவது எழுத்து வியையும் சேர்த்தா கவின்னு வரும். ஒரு கவிஞன் இரண்டாவது எழுத்து வியையும் மூன்றாவது எழுத்து தையையும் சேர்த்தா விதைன்னு வரும். அப்போ ஒரு கவிஞன் ஒரு பெரிய கதையை ஒரு விதையாக தூவுவதுதான் கவிதை அப்படின்னு கூட அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. அப்ப இந்த கவிதைக்கு அப்படிங்கிற இலக்கணம் கவிஞர்கள் கிட்ட இருந்துதான், ஒவ்வொரு கவிஞர்கள் கிட்ட இருந்தே அது மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில மனோநிலையில காலத்திற்கு ஏற்ப தன்னை இலகி கொடுக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய பாடுபொருளும் அதனுடைய தேவை அதனுடைய வடிவம் எல்லாமே மாறிக்கிட்டு தான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார்.
கவிதையில பொதுவா நிறைய வகைகள் இருக்கு. பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு வகை அப்படின்னா மரபு கவிதை புதுக்கவிதை அப்படிங்கறது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. மரபு கவிதை அப்படின்னா என்ன, புது கவிதை அப்படின்னா என்ன, இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மாதிரி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப இந்த மரபு கவிதைங்கிறது வந்து இப்ப நம்ம பெரும்பான்மை ரொம்ப நம்மளுடைய புழக்கங்கள்ல இல்ல. அந்த மரபு கவிதைகள் அப்படிங்கறது புதுக்கவிதை அப்படின்றத பத்தி வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும்னு ஒரு நூல் கூட எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து அந்த மரபு கவிதையிலிருந்து எப்படி வந்து புதுக்கவிதை மாறுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குதுங்கிறத வந்து ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க. மரபு கவிதைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரை மாதிரின்னு சொல்றாங்க. அது என்னன்னா அந்த மரபுகளுக்குள்ளதான் அடக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப சொல்லக்கூடிய கவிஞன் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்களால என்ன பண்ண முடியல, உணர்ச்சிகளோட சொல்ல முடியல அப்படின்னு ஒரு சாற்றுதல் அது மேல வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா ஒரு வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட பா வகைகள்ங்கிறது சீர் வகைக்குள்ள அசைகளுக்குள்ள அடக்கப்படக்கூடியது. படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் நேரசை நிறையசை இதெல்லாம் படிச்சிருப்போம், நேர்பு நிறைபுன்னு இதெல்லாம் தான் வாய்பாடுகள்னு சொல்றாங்க. அந்த கவி எழுதணும் அப்படின்னாக்கா வெண்பானா இந்த சீர்களுக்குள்ளதான் இருக்கணும், இந்த நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வாய்பாட்டுகளுக்குள்ளதான் அடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மரபு கவிதை. அப்படி பார்க்கும் போது கவிஞன் சொல்றான் இல்லையா, அப்படி சொல்லும் போது தான் சொல்ல வந்த கருத்துகளுக்கு அந்த சொல்ல கொண்டு வந்து போடுறது வந்து அந்த அசைகளுக்குள்ளதான் இருக்க வேண்டியதா இருக்குது, அந்த வாய்பாட்டுக்குள்ளதான் அதை வந்து அடக்க வேண்டிய சூழல்ல இருக்குது. அதனால அவனுடைய முழுமையான கருத்துக்களை அவனுக்கு தேவையான அந்த சொல்ல அவனால எடுத்து இயம்புவதுங்கிறது வந்து ரொம்ப கடினமானதாக இருக்குது. ஆகையினாலதான் இந்த மரபு கவிதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அழிவு நிலைக்கு கூட போயிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மரபு கவிதைகள் இருக்கு, முன்னாடி இருந்ததை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட இப்ப வந்து மரபு அப்படிங்கறது இப்ப வெண்பா ஆசிரியப்பா கழிப்பாலாம் நம்ம படிக்கிறோமே தவிர அதை வந்து மாணவர்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் மனனம் செய்து ஒரு மதிப்பெண்ணுக்காக மட்டுமே அதை வந்து நாடக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். ஆனா புதுக்கவிதைங்கிறது அப்படி கிடையாது, எத்தனை வரிகள் வேணாலும் எழுதலாம், இது வந்து சிறகடித்த குதிரை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எத்தனை வரிகள்ல வேண்டுமானாலும் சொல்லலாம், எத்தனை பக்கங்கள்ல வேணாலும் சொல்லலாம், ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள வேணாலும் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க மரபு கவிதை புது கவிதைன்னு சொன்னீங்க, அது இல்லாம வசன கவிதை ஹைக்கோ கவிதை இப்படி இல்லாம கூட நிறைய இருக்குது. இப்ப இன்னும் நிறைய வகைகளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா இப்ப இன்டர்நெட் இணையத்தின் வழியாக பார்க்கும் போது ஒரு சாதாரண ஒரு எழுத்து மூலமா கூட கவிதைகளை வந்து ஒரு சின்ன ஒரு வடிவங்கள் மூலமா கூட ஒரு கோடிட்டு காமிக்கக்கூடிய நிலையில கூட கவிதைகள் வந்து மாறுபட்டு ஒரு புத்துணர்வு பெற்று மீட்டுருவாக்கம் செய்யப்படுற மாதிரி ஒரு புது புது நிலையில இன்னைக்கு வந்து கவிதைகள் வந்து பெருகிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லலாம்.
ஆமா, இன்னைக்கு இந்த கவிதைகள்ல ஹைக்கூ கவிதை அப்படிங்கிறது பரவலா எல்லாராலையும் பேசப்பட்டு வருது எழுதப்பட்டு வருது. இந்த ஹைக்கூ கவிதையினுடைய வரி அமைப்பு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
ஹைக்கூ கவிதை அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஜப்பானிய கவிதைன்னு சொல்றாங்க. இதனுடைய கிளை வடிவம் அப்படின்னு பார்த்தாக்கா சென்ரியூ கவிதைகள் லிமரிக்கு கவிதைகள், லிமர்ஸ் என்றியோ, இப்படி வந்து இதுக்குள்ளேயும் நிறைய ஒரு விதமான ஒரு உள் அமைப்புகள் கட்டமைப்புகளுக்குள்ள இருக்கு. இந்த ஹைகோ கவிதை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்குள்ள வந்து ஒரு சீரமைப்பு அப்படின்னு சொல்லும் போது மூன்று வரிகள்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று வரியுமே பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 17 அசைகளை கொண்டுதான் இருக்கணுங்கிறாங்க. அசைங்கிறது என்னன்னாக்கா இப்ப நேரசை நிறையசைன்னு சொல்லுவோம், குரில் குரில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று, இதெல்லாம் வந்து அசைன்னு படிச்சிருப்போம். நம்ம சின்ன கிளாஸ்ல படிக்கும் போது திருக்குறள் எல்லாம் அசை பிரிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான வாய்பாட்டுக்குள்ள. அப்படிப்பட்ட நிலையில அசைங்கிறதுல எந்த மாதிரியான அசைகள் வேண்டுமானாலும் வரலாம், ஆனா 17 அசைகளுக்குள்ளதான் இந்த ஹைகோ கவிதைகள் இருக்கணும். 7, 5 இந்த முறைகள்ல இந்த ஜப்பானிய கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைகோ கவிதை அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முதல்ல பாத்தீங்கன்னா பாசோ அப்படிங்கிறவர் தான் ரொம்ப சிறப்பா மெருகேற்றி இந்த இதுக்கான ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கிறவரு. பல நாடுகளுக்கும் இந்த ஹைகோ கவிதை வந்து இன்னைக்கும் நம்மளால பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம்னாக்கா இந்த பாசோ அப்படிங்கிறவர் தான் இந்த ஹைகோ கவிதைய வந்து ரொம்ப நிலை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டுட்டு வந்து மெருகூட்டினார்னு கூட சொல்லலாம். அதாவது ஹைகோ கவிதைங்கிறது என்னன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹை ஹூ அப்படின்னு ரெண்டு மலைகள், அந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையில வாழ்ந்த மக்கள் தான் இந்த கவிதைகளை வந்து புதுமையா உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இத வந்து தமிழ்ல சொல்லும் போது துளிப்பா, குறும்பா, சிந்தர், கரந்தடி, விடுநிலைப்பா, மின்மினி கவிதை, வாமன கவிதை, அதாவது வாமன அவதாரம் இருக்கு இல்லையா, தசாவதாரங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய சின்ன வாமனனா இருந்து பெரிய ஒரு உலகங்களை, மூன்று உலகங்களையும் தன்னுடைய காலால அளந்த ஒரு பாமன அவதாரம், அந்த மாதிரி இந்த கவிதை வந்து ஒரு 3 அடியில இருந்தா கூட இதனுடைய பாடு பொருள் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடியதுங்கிறதுனால இத வாமன கவிதைன்னு சொல்றாங்க. இது மாதிரி அணில் வரி கவிதைன்னு கூட இதுக்கு 100 பேரு சொல்றாங்க. அணிலுடைய முதுகுல வந்து 3 கோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து 3 வரிகள்ல 7 சீர் 5 சீர் 5 சீர் என்ற அமைப்புல இருக்கிறதுனால இத வந்து அணில் வரி கவிதை அப்படின்னு கூட இத தமிழ்ல வந்து அழைக்கிறாங்க சார்.
ஆமா, இப்ப ஒரு கவிதை அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கவிதை அப்படிங்கறது எப்படி இருக்கணும்னாக்கா அத படிச்சாக்கா நமக்கு வந்து உடனே புரியணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கவிதை. படித்து மீண்டும் மீண்டும் அதை படிக்கும் போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம வந்து ஏதோ இதுல சொல்ல வராரு, இதை என்ன சொல்ல வராரு இந்த கவிதைய அப்படின்னு நம்ம நினைச்சு மீண்டும் மீண்டும் தோண்டி அதுல இருக்கக்கூடிய ஒரு மிக பரந்த பரப்பை நம்ம காணுவதற்கு ஒரு சின்ன கவிதை கூட இடம் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கிறது ஒரு கவிதை. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதும் ஒரு கவிதைன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா பாரதியார் தான் நம்மளுடைய புது கவிதைகளுக்கு வித்திட்டவர்னு சொல்றவரு பாரதியார் தான். கவிதைன்னு பேசும்பொழுது பாரதியாரோடைய பாடல் மூலமா தான் நீங்க ஆரம்பிச்சீங்களே கூட, பாரதிய மறந்து நம்ம கவிதைக்குள்ள போகவே முடியாது. அப்படிப்பட்ட பாரதி பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய உணர்ச்சியின் வெளிப்பாட்டுக்கு தான் இந்த புது கவிதையை வந்து ஒரு ஆயுதமா கையில எடுக்கிறாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்ப உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்றாரு. அப்ப இது வந்து கவிதை, இந்த கவிதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கான ஒரு அந்த சுதந்திர தாகத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு உணர்ச்சியை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ கவிதைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கவிதை எப்படி அமையணுங்கிறத அப்பதான் முடிவு பண்ண முடியும். இப்போ ஒரு காதலன் காதலிக்கு எழுதும் போது அது காதலை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒரு இயற்கையை நேசிக்கும் பொழுது இயற்கை மீது நமக்கு வந்து ஒரு தீராத ஒரு அந்த பற்றை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. ஒரு பக்தி சுவை கொண்ட ஒரு ஒரு கவித்துவமான கவிதையை பார்க்கும் போது நமக்கு பக்தி ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்ப இப்படி இந்த மாதிரி கவிதைங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது. அதனுடைய பாடு பொருள், ஒரு சமூக நோக்கு, காலத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றம், இதை அடிப்படையா வச்சுதான் அது எப்படி இருக்கணுங்கிறத வாசகனும் கவிஞனும் முடிவு செய்கிறான்.
ஆமா, இப்ப கவிதையில ஒரு கவிதைக்குரிய மொழி நடை அப்படிங்கறது எப்படி இருக்கணுமா, அதனுடைய இலக்கணங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அந்த மொழி நடை அப்படிங்கறது தான் சார் முன்னாடியே சொன்னோம். அதாவது எப்படின்னாக்கா மரபு கவிதைங்கிறது வேற மாதிரியான ஒரு மொழி நடை அமைப்பை கொண்டு இருக்குது. புது கவிதைங்கிறதுல வேற மாதிரியான அமைப்பை கொண்டு இருக்குது. வசன கவிதைங்கிறதுல வேற மாதிரியான அமைப்பை கொண்டு இருக்குது. இப்ப புது கவிதை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ரொம்ப பளிச்சுன்னு சொல்ற மாதிரியான ஒரு மொழி நடை அமைப்புல, ஒரு எளிய நடை அமைப்புல இருக்குது. இப்ப மரபு கவிதை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுல உள்ள மொழி நடை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்றைய சூழல்ல சில அர்த்தங்களை நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள பொருள் விளங்கக்கூடிய நிலையில இருக்கிற மாதிரியான மொழி அமைப்பை கொண்டதாக இருக்குது. இப்ப நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அவன் வாழ்க்கையில் முன்னேறினான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு கவிதைன்னு சொல்றாங்க. இப்ப இது எப்படிப்பட்ட கவிதைனா மேல வந்து அவன் வாழ்க்கையில்னு இருக்கும், கீழே வந்து முன்னேறினான் அப்படின்னு சொல்லும் போது அந்த முன்னேறினாங்கிறத வந்து இடமிருந்து வளமாக எழுதியிருக்க மாட்டாங்க. கீழே இருந்து மூ இன் நேரி நா இன் அப்படின்னு ஏணியினுடைய படிக்கட்டு மாதிரி மேல வந்து அமைப்புல வந்து எழுதியிருப்பாங்க. இது ஒரு மொழி நடைன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா இந்த மொழி நடை வந்து நமக்கு வந்து அவன் எப்படி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி முன்னேறினான் அப்படிங்கறத நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. அதனால மொழி நடை அப்படிங்கிறது இப்ப வசன கவிதைன்னு சொல்லும் போது அது வந்து மீண்டும் மீண்டும் சொன்ன கவிதை. இப்ப அச்சமில்லைன்னு சொன்னோம் இல்லையா, அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த அச்சத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரே வார்த்தைய மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுவதற்காக அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை மீண்டும் நம்மளோட மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை மீண்டும் மீண்டும் ஒரு அடுக்கு சொற்களாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அதனுடைய மொழி அமைப்புங்கிறது வந்து அது சொல்லக்கூடிய கருத்துக்கு ஏற்ப சில சில இடங்களில் மாறுதலுக்கு இடம் தருகிறது. அதனால மொழி அமைப்புங்கிறது வந்து தூய தமிழில் இருப்பது சிறந்த நிலையில இருக்கும். படிக்கிறவங்களுக்கு எளிய முறையில புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி அமையிறது ஒரு சிறந்த கவிதையாக இருக்கிறது.
ஆமா, இன்னைய காலகட்டத்துல நிறைய கவிதை புத்தகங்கள், நிறைய கவிதை கவிஞர்கள் நிறைய புத்தகங்களை எழுதி வெளியிடுறாங்க. அதே சமயத்துல இணையதளத்துல முகநூல்ல நிறைய கவிதை பதிவுகள் வந்த ஒண்ணா இருக்கு. ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து கவிதையை வாசிக்கிறதுக்கும் ஒரு இணைய பக்கத்துல கவிதையை வாசிக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு, ஒரு அப்படி வாசிக்கக்கூடிய ஒருவனுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்கம்மா.
அதாவது சார், ஒரு நல்ல ஒரு கேள்வி சார். எப்படின்னா ஒரு இணையத்துல வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ விஷயங்களை பாக்குறோம், அதுல எதுவுமே நம்ம மனசுல வந்து பெரும்பான்மை பதியறது கிடையாது. கடந்த ஒரு ஒரு ரயில் பயணம் மாதிரி தான், எத்தனையோ காட்சிகளை பார்த்துக்கிட்டே போறோம். நம்மளுக்கு பெரும்பான்மையான 99% காட்சிகள் நம்மளோட மனசுல பதியறது கிடையாது. அந்த மாதிரிதான் இணையத்தின் மூலமா படிக்கக்கூடியது ஒரு சில கவிதைகள் வேண்டுமானால் நம்மளோட மனசுல பதியலாம். ஆனா பெரும்பான்மையான கவிதைகள் நம்மளுடைய புத்தக வாசிப்புல படிக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதலோட நம்ம அதை வந்து படிக்கிறோம். கடந்து போகணும் கடந்து போகணும்னு அடுத்த அடுத்த அதை வந்து நம்ம விரல்கள் தள்ளுவதற்கு முற்படுற மாதிரி தான் நம்மளுடைய இணையதளத்துல படிக்கக்கூடிய கவிதைகள் இருக்குது. ஆனா புத்தகங்கள்ல அப்படி இல்லை. நமக்கு படிக்கும் போது மீண்டும் மீண்டும் அதே பக்கத்தையே நம்ம மீண்டும் மீண்டும் பிரட்டி பிரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எது நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை அதிகமா படிக்கிறதுக்கு, மனசுல பதிய வைக்கிறதுக்கு புத்தகத்துல இருக்கக்கூடிய கவிதைகள் நிலை பற்றி இருக்கக்கூடியதாக நான் நம்புறேன் சார். நான் வந்து ஒரு 1996-97 காலகட்டத்துல ஒரு வைரமுத்துவோட ஒரு நூல் படித்தேன். அதுல வந்து ஒரு சாதாரணமான ஒரு இயற்கையான ஒரு கவிதை தான், அது இன்னைக்கும் மனசுல வந்து இருக்குது. என்னன்னா ஒரு பாறையில வந்து ஒரு மரம், நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் மலைகள்ல வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்குது, செடிகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ நடந்தோ எப்படியோ போகும்போது பாக்குறோம், அந்த மலை இருக்குது, மலை மேல நிறைய மரங்கள் இருக்குது, அவ்வளவுதான், அதுதான் நம்மளோட காட்சியா இருக்கும். ஆனா அந்த ஒரு கவிஞன் பாக்குறான், அதை சொல்லும் போது எப்படி சொல்றாருனாக்கா, ஆஹா என்ன இது, பாறையின் மீது பசுமரம், நன்றியுள்ள மரம், தனக்கு இடம் கொடுத்த பாறைக்கு நிழலாய் நின்று குடை விடுக்கிறதே, யாருக்குத்தான் வேர்கள் இல்லை, மரங்களுக்கு உண்டு, மனிதனுக்குத்தான் இல்லை, எல்லா இடங்களிலும் நீர் பரப்புவதற்கு வேர்கள் உண்டு அப்படின்னு ஒரு கவிதை. இது வந்து என்னன்னா ஒரு நீண்ட ஒரு கவிதை தொகுப்பு. அதுல வந்து ஒரு சின்ன பகுதி தான் இது. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மலையில இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒரு குடையா குடைபிடிக்கிற மாதிரியும், மனிதர்கள் கிட்ட ஒரு வேர்கள் இல்லாத நிலையையும் அவரு சொல்லிட்டு போனதை இந்த ஒரு கவிதையை பல பக்கங்கள் படிச்சேன். ஆனாலும் இந்த பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட மனசுல அந்த கவிதை வரிகள் நிலை பெற்று இருக்குது. ஆனா இப்ப நம்ம இணையத்துல படிக்கக்கூடியது இத்தனை ஆண்டுகளாகியும் என்னோட மனசுல நிலை பெற்று இருக்குறது மாதிரி இப்ப படிக்கக்கூடிய இணையத்துல கவிதைகள் நிலைத்து நிற்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் சார். அதனால இணையத்தை விட காகிதத்தில் எழுதப்பட்ட இந்த நூல்களில் இருக்கக்கூடிய கவிதைகளை வாசிப்பது என்பது மனதிற்கும் ரொம்ப ஒரு வாசிப்புக்கும் நல்ல பழக்கமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார்.
இப்ப நம்ம நிறைய கவிதைகள் படிச்சிருப்போம், நிறைய கவிதைகள் எழுதியிருப்போம். ஒரு கவிதையில நம்ம ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே படிக்கிறவங்களுக்கு புரியற வகையில சொல்லிட முடியுமா மேடம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
சொல்லிடலான்னு தான் நான் நினைக்கிறேன், சொல்லிடலாம். ஏன்னா கவிஞர்களுக்கு வந்து இந்த சொற்குவியல் வந்து குறைவா இருக்குமே தவிர ஒரு செறிவான ஒரு பக்கமா தான் அது அமைஞ்சிருக்கும். அதனால சொல்லக்கூடிய இன்பமோ துன்பமோ காதலோ பக்தியோ ஏக்கமோ சமூகத்துக்கான ஒரு ஆதங்கமோ எதுவா இருந்தாலும் கவிஞர்களால சொல்லிட முடியும். அவங்களுடைய எழுத்து வந்து சொல்ல முடியாத விஷயங்களை கூட எழுத்துக்கள் வந்து சொல்லிட முடியும். பல புத்தகங்களை நம்ம படிச்சுக்கிட்டு கண்ணீர் விடுறோம், பல புத்தகங்களை பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டே சிரிக்கிறோம். அப்ப நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள்ல கவிஞர்களால சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் கட்டாயமாக ஒரு நல்ல எழுத்தாளனால ஒரு நல்ல கவிஞனால வெளிப்படுத்திட முடியும். பாரதியினுடைய அந்த இறுதி சடங்கப்ப கூட எழுதியிருக்கும் போது ஒரு கவிஞர் சொல்லுவாரு, பாரதியின் உடல்களில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஆட்களின் எண்ணிக்கை குறைவேன்னு சொல்லுவாரு. அப்ப அவருடைய மன உணர்வுகள் எப்படி, அதை நம்ம படிக்கும் போது நமக்கு கண்ணீர் வரக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை அவரு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி கவிஞர்களால சொல்லிட முடியும் தான் நான் நம்புறேன்.
இந்த மன்னர்களுடைய காலகட்டத்துல மன்னருக்கு வந்து ஒரு பாடுபொருள் அல்லது ஒரு கவிதைக்குன்னு ஒரு கருவை சொல்லுவாரு, அதுக்கு நிறைய கவிஞர்கள் கவிதை எழுதுவாங்க, அதுக்கு சிறந்த கவிதைக்கு பரிசு, இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல வந்திருக்கு. இந்த கவிதையினுடைய பாடுபொருள் இத தேர்வு செய்யற முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த தேர்வு செய்யக்கூடிய பாடுபொருளேந்து எப்படி மொழியை பயன்பற்றி அந்த கவிதையுடைய வரிகளை உருவாக்குறது மேடம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது அதுதான் முன்னாடியே நான் ஒரு இதுக்கான ஒரு பதிலா முன்னாடியே கூட சொன்னேன், நம்மளுடைய கவிதைக்கு பாடுபொருள் அந்த காலத்துல மன்னர்கள் வந்து சொல்றது எப்படின்னா அவங்கள புகழ்ந்து பாடணும், அவங்களுடைய படைபலத்தை புகழ்ந்து பாடணும், அவங்களுடைய நாட்டை புகழ்ந்து பாடணும், நீர்வளம் நிலவளம் இதை பற்றி அவங்கள பத்தி மட்டுமே பாடணும். அப்படி பாடும்போது நம்ம திருவிளையாடல சொல்ற மாதிரி 1000 பொற்காசுகள் மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இப்ப உள்ள பாடுபொருள் அப்படிங்கறது வந்து இல்லை, வேற வேற மாதிரி இன்னைக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்றாங்க. இப்ப இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் கூட கவிதைகள் போட்டிகள் நடத்தும் பொழுது அனைவரும் வாக்களிப்போம் அப்படிங்கறதுக்கு ஒரு கவிதை எழுதி பாட்டு பாட சொல்றாங்க. இப்ப இன்றைய பாடுபொருள் அப்படிங்கறது என்ன தேவையோ அதை தான் பாடுபொருளா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்ப பாரதிதாசன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பாடுபொருள் என்னவா இருந்துச்சுன்னா நாட்டு விடுதலை, நாட்டினுடைய சுதந்திரம், மக்களை ஒன்றிணைக்கணும், இது அவங்களுடைய பாடுபொருளா இருந்துச்சு. அந்த காலத்துல என்னன்னாக்கா நேரா போய் சொல்ல முடியாது, சிறைவாசம் செஞ்சிருவாங்க. அப்ப ஆகையினால தன்னுடைய கவிதை மூலமாக மறைமுகமாகவோ சில சில இடங்கள்ல நேர்முகமாகவோ அவங்கள வந்து ஒன்று திரட்டுவதற்கு கூட்டுவதற்கு ஒரு கருவியாக இந்த கவிதையை பயன்படுத்தியிருக்காங்க கவிஞர்கள். ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது, ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழலை தடுக்கணும் அல்லது இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படிங்கறதுக்கு கவிதையை ஒரு பாடுபொருளா ஏற்படுத்துறாங்க. தன்முனைப்புக்காக, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய இப்ப மாணவர்கள் ரொம்ப மன தளர்ச்சி உற்று இருக்கிறாங்க, அவங்களுடைய உந்து சக்திக்காக ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக இப்படிலாம் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அதை ஒரு பாடுபொருளா ஏற்படுத்துறாங்க. நான் கூட முதல் முதல்ல எழுதின ஒரு கவிதை பாத்தீங்கன்னா கல்லூரி காலங்கள்ல என்னுடைய முதல் கவிதை என்னுடைய தோழி வந்து ஆங்கில பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்காக ஒரு சின்ன கவிதை எழுதினேன். அதுதான் என்னுடைய முதல் கவிதைன்னு கூட சொல்லலாம். அதாவது, ஓ மனிதா, உதிர்ந்த இலைகளை உரமாகும் பொழுது உன் உயர்ந்த எண்ணம் ஈடேற வேணாமா? இடரும் கற்களுக்கே பயந்தால் இனிவரும் காலங்களில் என்ன செய்வாய்? வாழ்க்கை என்பது மலர் தூவப்பட்ட மெத்தைகள் அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடக்கும் முகலும் நிறைந்ததுதான், விழுந்து எழுந்து நீள் அப்படின்னு ஒரு சின்ன கவிதை எழுதினேன். அது அது கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதை வந்து என்னன்னாக்கா, எங்க ஊர்ல ஒரு நம்ம ஊர் பத்திரிக்கை, நம்ம ஊர் செய்தி அப்படின்னு ஒரு மாத இதழ், மாணவர்களுக்கான மாத இதழ் ஒண்ணு வெளிவந்தது. அந்த மாத இதழ்களை கொடுத்து பரிசு, ஒரு அப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா 50 ரூபாய் பரிசு கூட பெற்றேன் நான். இப்ப அந்த மாதிரி என்னன்னாக்கா, யாருக்கு என்ன மாதிரியான தேவையோ, சமூகத்துக்கு எந்த மாதிரியான எந்த காலகட்டத்துல எது தேவையோ அதுதான் பாடுபொருளா இருக்குது. இப்ப அந்த காலத்து படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து காதல்ல தோல்வியுற்றவர்கள் தான் கவிதை எழுதுவாங்க, கவிதை படிப்பாங்க, கவிதை பாடுவாங்க, இப்படி எல்லாம் ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அப்படி கிடையாது. இப்ப வந்து கவிதை அப்படிங்கிறது எதை பத்தி வேண்டுமானாலும் எழுதலாம், அடுத்தவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு எழுதலாம், அடுத்தவங்களை முன்னேற்றுவதற்காக எழுதலாம், தன்னுடைய வெற்றியை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதற்காக எழுதலாம், இப்படி நிறைய இருக்குது. நீங்க கூட பார்த்துருக்கலாம், ராமாயணம் வந்து ஒரு மிகப்பெரிய பாடல்கள் நிறைய, ஒரு 6000 பாடல்களை கொண்ட நிறைய பெரிய ஒரு பகுதியை கொண்ட ஒரு ராமாயணத்தை வாலி வந்து ராமாவதாரம் அப்படின்னு ஒரு கவிதைக்குள்ள கொண்டு வந்தாரு. ஒரு குறைவான பக்கங்கள் கொண்ட ஒரு கவிதைக்குள்ள கவிஞர் வாலி வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி படிக்கும் போது நமக்கு வந்து பெரிய ஒரு பாடுபொருள் வந்து அதுல ராமாயணம் தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வாசிப்பதை விட இந்த கவிதை புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு கூடுதலான ஒரு ஆர்வமும் இதுவும் ஏற்படுது. அது மாதிரி பாடுபொருள்னு சொல்லும்போது பழைய நூல்களை கூட இந்த காலத்துல நிறைய பேர் வந்து அதையே பாடுபொருளா எடுத்துக்கிட்டு கூட எழுதுறாங்க. இப்ப நலன் தமயந்தி கவிதை இருக்குது இல்லையா, கதை இருக்கு இல்லையா, அந்த நலன் தமயந்தி கவிதைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர்த்தி நெல்லையப்பன் அப்படிங்கிறவங்க வந்து காட்சிலா வனத்திலா அப்படின்னு கவிதை வடிவத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிள்ளைங்க கிட்ட வந்து இது ஒரு சிலபஸா இருக்கும் பொழுது பாடத்திட்டத்துக்குள்ள அந்த நலந்தமைந்தி கதையை நம்ம சொன்னாலும் அந்த பாடல்களை படிக்கும் பொழுது அவங்களுக்கு புரிதல் ஏற்படுவதை விட இந்த காற்றிலா வனத்திலாங்கிற இந்த கவிதை வடிவத்துல இருக்கக்கூடிய நலந்தமைந்தி கதையை கொடுக்கும் போது அவங்க படிக்கிறது ரொம்ப விருப்பமா படிக்கிறாங்க. ஆனாலும் அதோடைய சாராம்சம் ஒன்றாதான் இருக்குது. அந்த மாதிரி பாடுபொருள் என்பது பழைய விஷயங்களை புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு மீட்டுருவாக்க நிலையில இருக்கக்கூடியதும் ஒரு பாடுபொருளாக தான் இருக்குது. இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலை, சூழ்நிலை, சமூக நிலை, இதுக்கு தேவையான ஒரு நிலையையும் ஒரு பாடுபொருளாவே எடுத்துக்கலாம். ஆனா இப்ப வந்து இயற்கை சார்ந்த பாடுபொருள்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது கவிதையில. கவிதைனாலே நிலாவை பத்தி, மலையை பத்தி, இதெல்லாம் பத்தி பாடாத கவிஞர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள கவிஞர்கள் வந்து பெரும்பாலும் இயற்கை இல்லாத வேறு வேறு பாடுபொருளை எடுத்துக்கிட்டு தான் அதுக்குள்ள ஒரு மொழி அமைப்பை கொண்டுட்டு வந்து பாடுறாங்க, எழுதுறாங்க.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேடம். நம்ம கவிதை அப்படின்னு சொல்றப்ப கூட புது கவிதைக்கு கவிஞர் மு மேத்தா ஒரு அழகான ஒரு வரிகள் சொல்லியிருப்பாரு. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எடுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சோனை, பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆழ கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி கவிதை குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு கருத்துக்களை வழங்கினீங்க. இந்த உலக கவிதைகள் நாள் தினத்துல உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
ரொம்ப நன்றி சார், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த புதுகை வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கவிஞர்கள் உருவாகணும் அப்படிங்கறதும் என்னுடைய ஆசையையும் நான் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். கவிஞர்கள் ஒரு சிறந்த தன்முனைப்போடு இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நல்ல கவிதைகளை இயற்றி கவிஞர்களா இருக்கணும் அப்படிங்கறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.
இதுவரை உலக கவிதைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியின் தமிழ் உயராய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச. வனிதா அவர்கள் கவிதை உயிர் உடல் உணர்வு குறித்து வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.